السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون، وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال الله تبارك وتعالى: وما تفعلوا من خير فلن يكفروه والله عليم بالمتقين. صدق الله العظيم. عن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه واله وسلم قال: اذا مات ابن ادم انقطع عنه عمله الا من ثلاث: صدقه جاريه، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له. رواه مسلم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிகள் மற்றும் சமூக தாபிகள், எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவர்களும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புடைய அருட்கொடைகள், அவனால் கொடுக்கப்பட்ட ஞாபகத்துகளை வைத்து இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ரப்பு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த ஞாபகத்துகளில் அருட்கொடைகளில் ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான முறையில் ஒரு சாலிஹான மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சொத்தும் செல்வம். ஆனால் மனிதர்கள் இந்த சொத்து செல்வம் என்ற ஞாபகத்தை கொண்டு உலகத்தில் மாத்திரம் அனுபவிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். உலகத்திலே அழகான வீடு, உலகத்திலே அழகான வாகனம், உலகத்திலே தேவையான இன்பமான வேலைகள், இவற்றை கொண்டு மாத்திரம்தான் நாம் அனுபவிக்க முடியும் என்று நினைத்ததனால் நிறைய பேர் உலகத்தை கூட சரியாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை எந்த ஒரு விடயத்திலும் கைவிட்டது கிடையாது. முஃமின்களுக்கு அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளில் சூர் ஊதப்படும் வரையில் எப்படி சந்தோஷங்களை அனுபவிக்கலாம், கபரில் இருக்கும் போதும் உலகத்தில் இருந்ததை விடவும் எத்தனையோ ஆயிரம் மடங்குகள் சில நேரம் நாம் கபரில இருக்க வேண்டி வரும். அந்த கபரில இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி நீங்கள் இந்த செல்வங்களை கொண்டு சந்தோஷம் அடைய முடியும்? நீங்கள் வியர்வை சிந்தி பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை கொண்டு உங்களுடைய கபரில் நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும் என்ற விடயத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு விசேடமாக அவருடைய குர்ஆனின் மூலம் நபியின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். அவ்வாறு அனுபவிப்பதற்கு ஏராளமான வழிகளை வைத்திருக்கின்றான். சில வழிகளை குறுகிய அமைப்பிலே அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கின்றான். சதகாவின் மூலம் அனுபவிக்கலாம், ஹதியாவின் மூலம் அனுபவிக்கலாம், வசியத்தின் மூலம் அனுபவிக்கலாம். ஆனால் சதகாவின் மூலம் அனுபவிக்கும் போது அந்த சதகாவை கொண்டு நிரந்தரமான நன்மையை எப்பொழுதும் எதிர்பார்த்து விட முடியாது. சதகா என்பது என்ன? ஒரு தேவையுள்ள மனிதன், ஒரு இக்கட்டான ஒரு மனிதன் உதவி கேட்கும் போது மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு நன்மை கொடுப்பான் என்ற ஆசையுடன் அவருக்கு கொடுக்கக்கூடிய உதவி. ஹதியா என்பது என்ன? ஒரு முக்கியமான மனிதன், ஒரு படித்தவர் அல்லது ஒரு முக்கிய பிரமுகர், இவரை கௌரவிப்பதற்காக கொடுப்பதுதான் ஹதியாவாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யும் போது, அந்த தேவைகளை அவர்கள் அனுபவிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு கூலியை கொடுப்பான். அதன் மூலமாக இவரும் கபருக்கு போய், கொடுத்தவரும் கபருக்கு போய், கியாமத்தினால் வரைக்கும் நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு அவருடைய சொத்தினால் கியாமத்தினால் வரைக்கும் நன்மைகளை அடைய வேண்டும் என்றிருந்தால் எல்லோரும் கைவிட்டு தனிமையான அந்த கபருடைய குழியிலே எங்களை கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ரஹ்மத்தும் அருளும் கிடைக்க வேண்டும். உலகத்திலே நாம் இவ்வளவு சம்பாதித்தோமே, இவ்வளவு தேடினோமே, அதிலிருந்தும் நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் வர வேண்டும் என்று நிரந்தரமாக அவர் விரும்புவாரானால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். நீங்கள் உலகத்தில் வாழும் போதே உங்களுக்கு அதை தேடி வைத்துவிட்டு போகலாம். அதற்குத்தான் வகுப் என்ற முறையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். குர்ஆனிலே இப்படியான நல்ல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அவன் தனிமையில் கபரில் வாழக்கூடிய காலத்தில் அனுபவிப்பதற்கு தேவையான அனைத்து வகைகளையும் அவன் அனைத்து விடயங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே வக்ஃபாக இருந்தாலும், வசியத்தாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த செலவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். நீங்கள் இழிவானதை கொடுத்துவிடக் கூடாது, நீங்கள் வீசக்கூடியதை தர்மம் கொடுத்துவிடக் கூடாது. உங்களுக்கு எல்லா தேவைகளும் முழுமையாக பூர்த்தியானதற்கு பின்பு ஏதோ ஒரு கழிவை கொடுத்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஒரு முஸ்லிம் நிரந்தரமான நன்மையை எதிர்பார்ப்பதாக இருந்தால் ரப்பு குறிப்பிடுகின்றான், உங்களுடைய மனதுக்கு மிகவும் பிடித்தமான பொருளை அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். லன் தனானுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பொருள் இருக்கிறது, விருப்பமான ஒரு கட்டடம், விருப்பமான ஒரு கடை, விருப்பமான ஒரு வாகனம், விருப்பமான ஒரு காணி, இதனை அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யும் வரைக்கும் பூர்த்தியான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஆயத்திறக்குகின்றார். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம் உம்மத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஆதமுடைய மக்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கும் வரைதான் எல்லோருடைய உதவியும் அவனுக்கு கிடைக்கும். எப்பொழுது ஆதமுடைய மகன் உலகத்தை விட்டு பிரிந்து விடுவானோ, அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவி வகித்தவராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவராக இருக்கட்டும், அவர் கைவிடப்பட்டவராக ஆகிவிடுகின்றார். கபருக்கு போனவுடன், கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டவுடன் அவருக்கு நன்மைகளுடைய தேவை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இதா மாத்தபுனு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்களுடன் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அறுந்து போய்விடுகின்றது, தொடர்புகள் இல்லாமல் போய்விடுகின்றது. மூன்று விடயங்களில் இருந்து கபருக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதிலே ஒன்றுதான் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான நன்மையை தேடி கொடுக்கக்கூடிய நிரந்தரமான சதகா. உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள், சதகத்தின் ஜாரியா என்பது அவர் செய்த வக்ஃபுடைய பொருளாகும். ஒரு காணியை வக்ஃப் செய்கிறார், ஒரு வீட்டை வக்ஃப் செய்கிறார், ஒரு கடையை வக்ஃப் செய்கிறார், மஸ்ஜிதுக்காக, மதரசாவுக்காக, அனாதை இல்லத்துக்காக அல்லது ஏழை மக்களுக்காக இவர் விட்டுவிட்டு செல்லக்கூடிய அந்த வக்ஃபுடைய பொருள் இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அந்த இடத்தை எந்த அமைப்பில் உலகில் உள்ளவர்கள் பாவித்தாலும் அதனுடைய நன்மையை ரப்புல் இந்த கபருக்கு அனுப்பிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த நன்மைகளை கேட்கும் போது சஹாபாக்கள் சும்மா இருந்து விட மாட்டார்கள், சஹாபாக்கள் ஆவேசப்படுகின்றார்கள், சஹாபாக்கள் நபியுடைய தோழர்கள் உற்சாகப்படுகின்றார்கள். எந்த நன்மையையும் முதலாவது நான் அடைய வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய குறிக்கோள். ஏன் ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு கட்டளை விடுபட்டிருக்கும் போது அதனை யார் முன்வந்து முதலில் ஹயாத்தாக்கிறாரோ, அதற்கு உயிர் கொடுக்கிறாரோ, பின்னால் அதனை பார்த்து யார் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அனைவர்களுடைய கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். இந்த வக்ஃபுடைய விஷயம் இருக்கின்றதே, இந்த விடயத்தில் கூட வளமை போன்று முந்திக் கொண்டவர் யார்? சையிதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ரத் உமருடைய வளமையே அதுதான். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர்களுடைய கபருக்கு நிரந்தரமான நன்மையை தேடிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான். எவ்வளவு பெரிய காரியங்களை ஹஜ்ரத் உமர் செய்துவிட்டு இன்று கபரிலே இருந்து அதனுடைய நன்மை அவர்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜிலே பாருங்கள், உம்ராவிலே பாருங்கள், மக்காவிலே ஒவ்வொரு நிமிடமும் தவாஃபுடைய அமலை செய்து முடித்தவர்கள் 7 சுற்றுகள் காபாவை சுற்றி வந்தால் அதற்கு பின்பு அவர்கள் 2 ரக்காத்துகள் தவாஃபுடைய தொழுகை தொழுகின்றார்கள். உலகத்தில் எந்த கோணத்தில் இருந்து எந்த நிறத்தில் உள்ள முஸ்லீம் போய் மகாமு இப்ராஹிம் என்ற அந்த இடத்துக்கு பின்னால் நின்று தவாஃபுடைய தொழுகையை தொழுதாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறார். ஏன் ஹஜ்ரத் உமருக்கு அனுப்புகின்றார்? அந்த இடத்தில் தவாஃபுடைய தொழுகை தொழ வேண்டும் என்ற மஷூவராவை ஆலோசனையை அல்லாஹுடைய ரசூலுக்கு அவர்கள் தான் சொன்னார்கள். உம்ரத்துல் கலா என்ற ஹிஜ்ரி 7வது ஆண்டு ரசூலுல்லாஹ் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இருக்கின்றதே, தவாஃபுக்கு பின்னால் தொழுவார்கள் என்பது ஹஜ்ரத் உமருக்கு தெரியும். ஹஜ்ரத் உமர் வெறும் ஒரு வார்த்தையை பாவிக்கின்றார்கள். லவித்தஹத்த மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தவாஃபுக்கு பின்னால் தொழத்தான் போகின்றீர்கள், அந்த தொழுகையை மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுதால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு சில வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களுடைய அந்த கோரிக்கையை கபூல் செய்கின்றான். உடனடியாக ஆயத்தை இறங்கி விடுகின்றன. மகாமு இப்ராஹிமை தொழும் இடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்து இறங்குகின்றது. இவர்களுடைய ஒரு கவலை, இவர்களுடைய ஒரு பேச்சு, இவர்களுடைய ஒரு மஷூரா, அதற்கு பின்னால் எத்தனை லட்சம் சஹாபாக்கள், எத்தனை லட்சம் தாபிரீங்கள், எத்தனை லட்சம் உலமாக்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அங்கெல்லாம் தொழுதார்களோ அனைவர்களுடைய கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உமருடைய பட்டோலைக்கு அனுப்பி கொண்டு இருப்பார். இதே போன்று இஸ்லாமிய சரித்திரத்தில் தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே வக்ஃப் செய்த முதலாவது நபராகவும் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு பின்பு கோடான கோடி சொத்துகள் உலகத்திலே வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றன. கோடான கோடி காணிகள், பூமிகள், வியாபார நிலையங்கள், வீடுகள், மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கு வந்து முழு உலகத்திலும் வக்ஃப் செய்யப்படுகிறது. அனைத்து வக்ஃபுடைய நன்மைகளையும் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எப்படி வக்ஃப் செய்தார்கள்? புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகின்றது. சையிதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹைபர் என்ற அந்த இடத்திலே ஹைபர் யுத்தத்துக்கு பின்பு ஒரு காணி அவர்களுக்கு கிடைக்கிறது. மிகவும் பெருமதியான காணி. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அப்பொழுது பெரியோர் வசதி உள்ளவர் அல்ல, வசதி குறைந்தவர். பெருமதியான ஒரு காணி அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த காணியை என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாவிடத்திலே வந்து அந்த காணியை பற்றி மஷூரா செய்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அழகான நடைமுறை. தன்னுடைய காணிதான், தனக்கு விரும்பியதை செய்திருக்கலாம், அந்த விடயத்திலும் ஒரு மஷூராவுக்கு கீழே இயங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்கிறார்கள், இன்னி அஸப்து அர்லன் பி ஹைபர் லம் உஸிப் மாலன் கத்து அன்ஃபஸ இந்தி மின்ஹு ஃபமா தஅமுருனி பிஹி. அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹைபரிலே எனக்கு ஒரு காணி துண்டு கிடைத்திருக்கிறது, இதை போன்ற பெருமதியான காணி எனது வாழ்நாளில் நான் அடைந்ததே கிடையாது, இந்த காணியை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த மஷூரா, இந்த ஆலோசனை எவ்வளவு பெரிய பயனை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இன் ஷிஅத ஹப்பத அஸ்லஹா, உமர் நீங்கள் விரும்பினால் அந்த காணியை வக்ஃப் செய்து விடலாம், அந்த காணியால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை முஸ்லிம்கள் பாவிக்கக்கூடிய முறையில், ஏழைகள் அனுபவிக்கக்கூடிய முறையில் தர்மமாக ஆக்கிவிடலாம் என்று மஷூரா சொன்ன போது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாவது வக்ஃப் செய்து வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இந்த காணியை ஏழைகளுக்கு வக்ஃபாக கொடுத்து விட்டேன். வக்ஃபுடைய சட்டங்களை சொல்லுகிறார்கள், இந்த காணி இதற்கு பின்னால் விற்கப்படக்கூடாது, யாருக்கும் ஹதியாவாக கொடுக்கப்படக்கூடாது, நான் மௌத்தானாலும் இந்த காணியில் எனது குடும்பத்துக்கு வாரிசு உரிமை கிடையாது, இந்த காணியில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஏழை முஸ்லிம்களுக்கு, நெருங்கின குடும்பத்தார்களுக்கு, அடிமைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, ஊருக்கு வரக்கூடிய ஏழை விருந்தாளிகளுக்கு, அனைவர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வக்ஃபுடைய வரலாற்றை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அமல் சஹாபாக்கள் அறிந்துவிட்டால் கைவிடுவார்களா? ஹதரத்து உமரை தொடர்ந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் உண்டி எடுத்துக்கொண்டு வக்ஃபுடைய அமலுக்காக ஆயத்தமாகிறார்கள். இருக்கின்ற தங்களுடைய சொத்துக்களை நிரந்தர வருமானம் தேடும் வழியாக அமைத்து விடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் வக்ஃபுடைய இந்த அமல் பரவி விடுகிறது என்றால், சஹாபாக்கள் ஒரு கணம் இருந்து யோசிக்கின்றார்கள், நான் இவ்வளவு சொத்துகளுடன் உலகத்தில் இருக்கின்றேன், இந்த சொத்துகள் ஒன்றோ ஒரு நாள் என்னை விட்டு பிரிந்து நான் வெறும் கையாக ஆக போகிறேன், அல்லது இந்த சொத்துகள் எனக்கு சொந்தமாக இருக்க நான் இவைகளை எல்லாம் விட்டு பிரிந்து தனிமையாகி கபரு குழிக்குள்ளே போக வேண்டி இருக்கிறதே, அந்த நேரத்தில் இந்த சொத்துகள் எந்த முறையில் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதை சஹாபா பெருமக்கள் சிந்திக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வக்ஃப் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார்கள் என்றால், சையிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களில் யார் யாருக்கெல்லாம் குறைந்த அளவேனும் சொத்துகள் இருந்ததோ அனைவர்களும் ஒரு சின்னொரு பகுதியையாவது வக்ஃப் செய்யாமல் இருந்ததில்லை. அனைத்து சஹாபாக்களும் சிறியொரு காணி, சிறியொரு பூமி, சிறியொரு வருமானம் இருக்கின்றவர்கள் வக்ஃபுக்காக முண்டி எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சஹாபாக்கள் அனைவரிலும் அல்ல, மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரிகளில் 80 அன்சாரிகள், 80 அன்சாரிகள் அவர்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய வழியிலே வக்ஃப் செய்தார்கள் என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு உற்சாகத்துடன் வருகின்றார்கள், கொடுக்கின்றேனே என்ற ஆத்திரத்துடன் வரவில்லை, பறி போகிறது என்ற கவலையுடன் வரவில்லை, என்ன செய்ய கேட்கிறார்களே கொடுப்போம் என்று வரவில்லை, துணிச்சலுடன் வருகின்றார்கள், துடித்துக் கொண்டு வருகின்றார்கள், ரசூலுல்லாவை வற்புறுத்தி அந்த வக்ஃபை ஏற்றுக்கொள்ள வைக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், இந்த ஆயத்தை இறங்கியவுடன் ஒரு சஹாபி இந்த ஆயத்தை அமுல்படுத்துவதற்கு அவருடைய ஈமான் அவரை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தியதென்றால், ஹஜரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார், நீங்கள் பூர்த்தியான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு மிக விருப்பமான பொருளை அல்லாஹ்வுடைய வழியில் செலவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு மிக விருப்பமானது எது தெரியுமா? இந்த மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்திலே இருக்கும் பைருஹா என்று சொல்லும் தோட்டம், பைருஹா அல்லது பைருஹா என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு அழைக்கப்படும் தோட்டம். இந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால், எவ்வளவு மனம் குளிரக்கூடிய ஒரு தோட்டம் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே அந்த தோட்டத்தில் இருக்கும் தண்ணியை விரும்பி குடிப்பார்கள். அந்த தோட்டத்திலே இருக்கும் மரங்களின் நிழலுக்கு கீழ் அவர்கள் போய் உட்கார்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய வழியில் நான் இப்பொழுதே கொடுத்து விட்டேன், எனக்கு இதனால் எந்த ஒரு லாபமும் இங்கு தேவையில்லை, அர்ஜு பிர்ரஹு வ துஹ்ரஹு ரெண்டே ரெண்டு விடையும் தேவை, இந்த தோட்டத்தை வக்ஃப் செய்வதன் மூலம் அல்லது நன்கொடை கொடுப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன், இதை அல்லாஹ் மறுமையில் எனக்கென்று சேமித்து வைத்து எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு விருப்பமான இடத்தில் அதை செலவழித்து விடுங்கள் என்று தன்னுடைய பெருமதியான தோட்டத்தை அல்லாஹுக்காக கொடுக்கிறார். அல்லாஹுடைய ரசூல் எப்படி மெய்சில் இருந்து போனார்கள் என்றால், ஹதரத் அபு தல்ஹாவை பார்த்து சொல்லுகிறார்கள், சொன்னார்கள், பெரியோர் செய்து செய்து விட்டீர்கள், மாலுன் ராபிஹ், பெரும் வருமானத்தை ஈட்டும் ஒரு சொத்து, பெரும் வருமானத்தை ஈட்டும் ஒரு சொத்து, வெறும் கோடிகள் லட்சங்கள் அல்ல, கபரிலும் கியாமத்திலும் பெரும் மதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சொத்தாக மாற்றிக்கொண்டீர்கள், அதை கபூல் செய்து கொண்டோம். ஆனால் அபு தல்ஹா, உங்களுடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்களுக்கு அதை பங்கு வைத்து விடுங்கள் என்று சொல்ல, ஹதரத் உபை இப்னு கஅப், ஹதரத் ஹத்தான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற சஹாபாக்களை அழைத்து அவர்களுக்கு அந்த தோட்டத்தை அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். உலமாக்களில் அதிகமானவர்கள் இந்த தர்மம் இது ஒரு வக்ஃபாக கொடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு சஹாபி வக்ஃபிலே உற்சாகப்படுகிறார். தன்னை தூக்கி வளர்த்த, தனக்கு பாலூட்டிய, இரத்தத்தை பாலாக மாற்றி தனக்கு தந்த தாயின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாய்க்கு கபரிலே நன்மை போய் சேருவதற்காக அந்த சஹாபி ரசூலுல்லாஹிடத்தில் ஓடி வருகிறார். புகாரி ஷரீஃபிலே இருக்கின்றது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹுடைய பாதையில் ரசூலுல்லாஹுடன் ஒரு ஜமாத்திலே போயிருந்தார்கள். அங்கே போயிருக்கும் நேரத்தில் தனது தாயார் ஊரிலே வஃபாத்தாகிவிட்டார்கள். மரணத்தின் போது ஊரிலே இருக்கவில்லை. அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தாயின் கபருக்கு நிரந்தரமான வருமானமாக போய் சேரும் ஏதோ ஒன்றை நான் செய்தால் அது என்னுடைய தாய்க்கு போய் சேருமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் நிச்சயம் போய் சேரும். அவர்களுக்கு பழம் தரக்கூடிய ஈத்த மரங்கள் இருந்ததே, அந்த ஈத்த மரங்கள் அனைத்தையும் உங்களை சாட்சியாக வைத்து என்னுடைய தாய்க்காக அல்லாஹுக்கு நான் வக்ஃப் செய்து விட்டேன் என்று ஸஅதுபுன் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வக்ஃபுடைய அமலில் மிகவும் ஆவேசப்பட்டு நடந்து கொண்ட அந்த விதத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய நன்மைகளை சஹாபாக்கள் அனுபவிக்கின்றார்கள் என்று பாருங்கள். மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லும் போது அந்த மஸ்ஜிதை நினைத்து பார்க்காத ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டார். சிறுவர்களுக்கும் கூட தெரியும், மதீனா முனவ்வராவில் இருக்கும் மஸ்ஜிதுன் நபவி என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கும் மஸ்ஜித். இஸ்லாம் முழு உலகத்துக்கும் பரவுவதற்கு அடிப்படையான இடமாக ஆவிக்கப்பட்ட இடம்தான் மதீனா முனவ்வராவில் இருக்கும் மஸ்ஜிதுன் நபவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நிமிடமும் எத்தனை நூறு ஆயிரம் நபர்கள் அந்த மஸ்ஜிதிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் எத்தனை லட்சம் பேர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நெற்றிகளை சுஜூதிலே வைக்கிறார்கள். எவ்வளவு முத்தகீங்கள், எவ்வளவு அல்லாஹுடைய நேசர்கள், எவ்வளவு பெரிய ஆலிம்கள், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய மக்கள் அந்த இடத்தில் இஃதிகாஃப் என்றும் குர்ஆன் ஓதுவதென்றும் நோன்பு பிடிப்பதென்றும் பல அமல்களை அங்கே செய்கிறார்கள். எத்தனை பேர் குர்ஆன்களை திலாவத் செய்கின்றார்கள். இந்த மஸ்ஜிதிலே நடைபெறும் அனைத்து அமல்களுக்கும் மஸ்ஜித் அங்கே நிர்மாணிக்கப்படும் போது அந்த இடம் அந்த காணி பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தாருக்கு சொந்தமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகின்றார்கள், அந்த காணியிலே மஸ்ஜிதை நிர்மாணித்து விடுங்கள். இந்த காணி பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்துக்கு சொந்தமானது. அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த காணியை எனக்கு விலைக்கு கொடுத்து விடுங்கள், மஸ்ஜித் ஒன்று கட்டப் போகின்றேன், எனக்கு பணத்துக்கு கொடுக்க வேண்டும். அந்த பனு நஜ்ஜார் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்கள், பணம் வாங்கவில்லை. யா ரசூலல்லாஹ், லா நத்லுபு தமனஹு இல்லா இலல்லாஹ், புகாரிலே இருக்கிறது. இந்த காணியின் பெருமதியை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இந்த காணியின் பெருமதியை ரப்பிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இந்த காணிக்கு பணம் தர தேவையில்லை என்று காணியை அல்லாஹுக்காக வக்ஃப் செய்தார்கள். அன்றில் இருந்து இன்று வரைக்கும் மஸ்ஜிதுன் நபவி அந்த பனு நஜ்ஜாருக்கு எத்தனை கோடி நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சிறிய ஒரு செயல் போன்றுதான் இருக்கிறது. ஒரு சில பணத்தை அதன் மூலம் சம்பாதித்திருந்திருந்தால் இன்று பனு நஜ்ஜாருக்கு அந்த நன்மைகள் கிடைத்திருக்காது. மஸ்ஜிது நபவிக்காக அவர்கள் கொடுத்த அந்த வக்ஃப், அவர்கள் கொடுத்த அந்த அன்பளிப்பு எவ்வளவு பெரிய நன்மையை இந்த நிமிடத்திலும் அந்த பனு நஜ்ஜாரில் வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கும் போதே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய, மேனியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வக்ஃபுடைய இந்த மேலான அமலை வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் உலகத்தில் ஆரோக்கியமாக உலகத்தில் சக்தியுள்ளவர்களாக இருக்கும் போது வக்ஃப் செய்யும் சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் சக்கராத்தில் இருந்து கொண்டு நோயில் இருந்து கொண்டும் வக்ஃப் செய்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் மக்காவிலே ஒரு நோயாளியாக இருக்கின்றார்கள். ஹஜ்ஜத்துல் வஜாஅக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரத்தில் ஸஅத் இப்னு அபி வக்காஸை நோய் விசாரிப்பதற்காக அங்கே போகின்றார்கள். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் நபியை கண்டவுடன் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான், குழந்தைதான் இருக்கிறது. நிறைய சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனது சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய வழியிலே நான் செலவழித்து விட்டு உலகத்தை விட்டு போகட்டுமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முடியாது, உன்னுடைய வாரிசு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, அரைவாசியை கொடுக்கட்டுமா? முடியாது, அரைவாசியையும் கொடுக்க முடியாது. மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்கட்டுமா? ஆம், மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்கலாம் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோய் காலத்தில் இருப்பவர்கள், சக்கராத்துடைய படுக்கையில் இருப்பவர்கள் வக்ஃப் செய்யும் போது வாரிசுக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அந்த வக்ஃப் அமைய வேண்டும் என்ற சட்டத்தையும் அந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃப் என்பது ஒரு பாரமான அமல் அல்ல. வெறும் சில வார்த்தைகளை கொண்டு கோடிக்கணக்கான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். வக்ஃபுக்கு தனியான சட்டங்களை ஃபுகஹாக்கள் குர்ஆன் ஹதீஸிலே இருந்து வகுத்திருக்கிறார்கள். வக்ஃப் செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் ஒரு சிறுவராக இல்லாமல் வயது வந்த பாலிகுடைய பருவத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆணுக்கும் வக்ஃப் செய்யலாம், பெண்களுக்கும் வக்ஃப் செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பைத்தியம் போன்ற புத்தி குறைவு இல்லாமல் சுய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அவரினால் அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவருடைய அன்பளிப்பு கபூல் செய்யப்படும் ஒருவராக, வியாபாரத்தில் பெரும் கடனாளியாக மாறி அவருடைய வியாபாரத்துக்கு இஸ்லாமிய நீதிமன்றம் தடை விதித்த ஒருவராக இருக்கக்கூடாது. மூன்றாவது, வற்புறுத்தலுக்கு யாரும் வக்ஃப் செய்யக்கூடாது. அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்துத்தான் அவர் வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற மூன்று நிபந்தனைகளை தான் வக்ஃப் செய்யக்கூடியவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃபுடைய அமலை இந்த மார்க்கம் வெறும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒன்றாக வைக்கவில்லை. பிற மத சகோதரர்கள், முஸ்லிம் அல்லாத வேறு மத சகோதரர்களும் வக்ஃப் செய்யும் போது அந்த வக்ஃபை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு பிற மதத்திலே இருக்கக்கூடிய சகோதரர் மஸ்ஜிதுக்காகவும் ஒரு காணியை, ஒரு வீட்டை, ஒரு வாகனத்தை அவர் வக்ஃப் செய்யலாம் என்பதை ஷாபிஈ மதஹபுடைய உலமாக்கள் ஃபுகஹாக்கள் தெளிவாக அனுமதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் வக்ஃப் என்ற அமலுக்கு வாயினால் வெளியிடப்படும் வார்த்தைகள் தான் தேவையே தவிர நீயத் என்ற எண்ணம் அவசியம் கிடையாது. நீயத் என்ற எண்ணம் எந்த அமலுக்கு அவசியமோ அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. வக்ஃபிலே எண்ணம் தேவையில்லை. ஆகவே ஒரு முஸ்லிம் தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பிரமத சகோதரர் ஒருவர், அவர் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு தன்னுடைய ஒரு பொருளை வக்ஃப் செய்யும் போது அவருக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவருக்கு சில தேவைகளை ஏற்பாடு செய்து கொடுப்பான். ஆனால் அவர் கலிமா இல்லாமல் முஸ்லிமாகாமல் மரணித்து விட்டால் அவருக்கு நாளை மறுமையில் எந்த விதமான கூலியும் கிடைக்காது என்பதையும் மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பிய முஃமின்கள் செய்த எந்த ஒரு நல்ல விடயத்துக்கும் கூலி கொடுக்காமல் அவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். உலகத்திலும் ஒவ்வொரு நன்மைக்கும் உரிய கூலி இருக்கிறது. நாளை மறுமையில் கியாமத்துடைய நாளையில் முஃமின்களுக்கு நிரப்பமான கூலியை கொடுப்பார். ஆனால் முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் உலகத்தில் அல்லாஹுக்காக என்று பெயர் அளவில் ஆவது அவர் ஒரு நன்மையை செய்வார் என்றால் உலகத்தில் அவருக்கு சில நலவுகளை அல்லாஹ் செய்து கொடுப்பார். அவருடைய ரிஸ்கிலே சாப்பாட்டில் விஸ்தீரணம், அவருடைய தொழிலிலே சில அபிவிருத்திகள், அவருடைய உடலில் சில ஆரோக்கியங்கள், அவருக்கு தேவையான சில பாதுகாப்புகளை அல்லாஹ் கொடுப்பார். ஆனால் கலிமா சொல்லாமல் அவர் உலகத்தை விட்டு போவார் என்றால் அந்த நலவுக்காக நாளை மறுமையில் அவருக்கு கூலி கிடையாது என்பதையும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃபுடைய அமல் என்பது இது ஒரு சின்னொரு அமலாக நாம் மதித்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நிமிடத்திலும் எங்களுடைய பட்டோலையை நன்மைகளினால் நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடியதுதான். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகனம், இந்த வாகனத்தை அல்லாஹுக்காக ஒரு மனிதர் வக்ஃப் செய்யும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய கூலிகளை ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த காலத்தில் வாகனம் என்பது குதிரை, ஒட்டகம், கழுதை போன்றவைகள் தான், மிருகங்கள் தான் வாகனமாக பயன்படுத்தப்பட்டன. அதனால் குதிரையை வைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வழியில் வக்ஃபாக யார் ஒரு குதிரையை வக்ஃப் செய்கிறாரோ அல்லாஹ்வை நம்பியவராக இந்த வக்ஃபுக்குரிய கூலிகளை எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையுடன் யார் வக்ஃப் செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு எவ்வளவு கூலி கொடுக்கிறான். அந்த மிருகம் வயிறு நிறைய சாப்பிடும் போது, அந்த மிருகம் வயிறு நிறைய தண்ணீர் குடிக்கும் போது, அதற்கு பின்பு மலச்சலம் கழிக்கும் போது, அனைத்து பாரங்களையும் நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த வக்ஃப் செய்த மனிதனின் தராசில் ஏற்றி விடுகிறான் என்று ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாகனம் என்று வைத்துக் கொண்டால் அந்த வாகனம் நாளை மீசானுடைய தராசில் ஏற்றப்படும். அந்த வாகனத்துக்கு நிரப்பப்படுகின்ற எண்ணெய், அந்த வாகனத்துக்கு போடப்படுகின்ற எல்லா வகையான பொருள்களும் நாளை கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ் இவருடைய மீசான் என்னும் தராசில் ஏற்றிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரியவராக இவர் இருப்பார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட்டாக ஜகாத் நிறைவேற்றப்படும். அந்த காலத்தில் ஜகாத்தை வசூலிப்பதற்காக ஜகாத்து பொறுப்பாளிகளை அனுப்பி வைக்கிறார்கள். ஜகாத் வசூலித்துக் கொண்டு வந்த அந்த ஊழியர்கள் மூன்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்தில் முறையிடுகிறார்கள். அதிலே ஒருவர் காலித் இப்னுல் வலீத். யார் ரசூலுல்லாஹ், காலித் இப்னுல் வலீதிடத்தில் ஜகாத் கேட்டுக்கோனும் அவர் தர மறுத்து விட்டார் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா காலித் ஃபைன்னக்கும் தஸ்லிமூன், காலித்துக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய தளபாடங்கள், ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறதே, அதை அவர் சொந்தமாக பாவிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்த பொருள்களை தான் அவர் வைத்திருக்கிறார். அதிலே அவருக்கு ஜகாத் கிடையாது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் மூலம் ஒவ்வொரு சஹாபியும் இந்த வக்ஃபுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக இந்த மிகப்பெரிய கூலியை அடைந்து கபரிலே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இந்த சொத்துகளினால் நாம் ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி, நேரங்களை செலவழித்து சாப்பிடாமல் குடிக்காமல் பல நாடுகளுக்கு பயணம் செய்து தேடிய இந்த சொத்துகள் கபரிலும் நமக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் காட்டிய முனைப்பு நமக்கும் கட்டாயம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் மறுபுறத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு பொருள் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அந்த பொருளின் முழு உரிமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமாகிறது. அதற்கு பின்னால் யாரும் அந்த பொருளை உரிமை கோர முடியாது, உரிமை பேச முடியாது. வக்ஃபுடைய சொத்துக்கு ஏன் உரிமை பேச முடியாதென்றால் அந்த பொருளிலிருந்து நிரந்தர நன்மை இவருக்கு கிடைப்பதற்காக. வக்ஃபுடைய சொத்துக்களை விற்பதற்கு மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. அதிலே விரிவான சட்டங்கள், அதனை உலமாக்களை அணுகி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பாருங்கள், இந்த வக்ஃபுடைய சொத்துகள் நமது நாட்டிலும் ஏராளமாக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. பல மஸ்ஜிதுகளுக்கு எத்தனையோ வீடுகள், கட்டடங்கள், கடைகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. தென்னன் தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. பல மதரசாக்கள், அரபு மதரசாக்கள், அனாதை இல்லங்கள், பொது நிலையங்கள், பொது ஸ்தாபனங்கள் என்று பல இடங்களுக்கும் சொத்துகள் வக்ஃப் செய்யப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சொத்துகள் பாதுகாக்கப்படுகின்றனவா? வக்ஃபுடைய பொறுப்பாளிகள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்கும் பொருட்களுக்கு அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் பொறுப்பு. அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அதிலே அலட்சியமாக இருக்க முடியாது. எந்த நோக்கத்திலே அந்த வக்ஃப் செய்தவர்கள் வக்ஃப் செய்தார்களோ, மார்க்கத்துக்கு முரண்படாத முறையில் அவர்கள் என்ன ஷரத்துகளை, நிபந்தனைகளை போட்டிருக்கிறார்களோ, நிர்வாகிகள் அதனை பேணியே ஆக வேண்டும். அலட்சியம் செய்ய முடியாது. உரியவர்களுக்கு அதனை கொடுக்க வேண்டும், உரிய கூலியை பெற வேண்டும். அதே நேரத்தில் நிறைய மக்கள் வக்ஃபுடைய சொத்துக்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட கடைகள், வீடுகள், வியாபார நிலையங்கள், இந்த இடங்களை கூலிக்கு பெற்ற பல பேர் இன்று வாங்குகிறார். உலகத்தில் வாழுகிறார்கள் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடையை கூலிக்கு எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முறையான கூலி கொடுக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. 1950 வாங்கிய அந் கூலிக்கு பெற்ற மஸ்ஜிதுடைய கடை, மஸ்ஜிதுடைய வீடு, மஸ்ஜிதுடைய கட்டடம், மஸ்ஜிதுடைய தோட்டம் அன்று கொடுத்த கூலியை தான் இன்றும் கொடுக்கிறார். 250, 300, 1000, 2000, 3000 பக்கத்து கடை 100,000 கூலிக்கு விடப்படுகிறது. மஸ்ஜிதுடைய வக்ஃப் செய்யப்பட்ட இந்த சொத்தோ வெறும் 5,000-10,000 விடப்படுகிறது. எடுத்தவரும் சிந்திக்கிறார் இல்லை. பொறுப்பாக இருக்கும் நிர்வாகமும் அதற்கு தேவையான சோதுவான முறையான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இல்லை. ஏன் சிலரிடத்தில் இது நம்முடைய சொத்தல்லவே, இது பொது சொத்து தானே, இதுக்காக ஏன் நாம் மற்றவர்களுடன் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிர்வாகிகளின் அவலட்சணமான போக்கும் பொறுப்பற்ற அந்த நடத்தைகளும் இன்று வக்ஃபுடைய சொத்துக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் பலரை பார்த்தால் வக்ஃபுடைய சொத்துக்களில் கூலிக்கு இருந்து கொண்டு அந்த கடையை இன்னொருவருக்கு விற்கிறார்கள். கடையின் உரிமையோ மஸ்ஜிதுக்கு இருக்கிறது, மதரசாவுக்கு இருக்கிறது, ஒரு 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 அனாதை இல்லத்துக்கு இருக்கிறது. இவர் கடைக்குள்ளே இருந்து கொள்ளும் இன்னொருவருக்கு விற்கிறார். இது எந்த வகையில் செல்லுபடியாகும், எந்த வகையில் செல்லுபடியாகும்? மார்க்கம் இந்த வியாபாரத்தை ஒருபோதும் அனுமதிக்காது. அவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த சொத்தின் நிர்வாகிகளான மஸ்ஜிதுடைய மதரசாக்களினுடைய நிர்வாகிகள் கட்டாயம் அணுகப்பட வேண்டும். நிபந்தனைகளை அவர்கள் தான் போட வேண்டும். அவர்கள் மூலம்தான் எந்த ஒரு சொத்தும் கைமாற்றப்பட வேண்டும் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துகளுக்கு யார் அநியாயம் செய்கிறார்களோ, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உயிருடன் உள்ளவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யவில்லை, கபரிலே இருக்கும் மையத்துகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். உயிரோடு வாழும் அந்த மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யவில்லை. இப்பொழுது எழும்பி உங்களை தட்டி கேட்கும் அளவுக்கு சக்தி இல்லாத அந்த மையத்துகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள். ரொம்பவும் நன்மையை எதிர்பார்த்து பெரும் எண்ணத்துடன் அவர்களுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்து விட்டு போனார்கள். நீங்களோ அவர்களுக்கு அதனுடைய நன்மை முழுமையாக போய் சேருவதற்கு தடையாக இருக்கிறீர்கள் என்பதை மனதிலே வைங்கள். இன்னும் எத்தனையோ வக்ஃபுடைய சொத்துகள் ஹராமான வியாபாரம் நடத்தப்படும் வியாபார நிலையங்களுக்கு கூலிக்குக்காக கொடுக்கப்படுகிறது. இதுவும் அந்த மையத்துக்காக செய்யும் மிகப்பெரிய துரோகமாக அநியாயமாக இருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை எதிர்பார்க்கும் அந்த நல்ல மக்களுக்கு ஒருபோதும் நன்மைகளில் குறைவை ஏற்படுத்த மாட்டார். அவர்களுக்கு நிரப்பமான நன்மையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த சதகாவுடைய விஷயத்தில், வக்ஃபுடைய விஷயத்தில் நிரந்தர நன்மையை தேடும் இந்த விடயத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்களை எடுத்து பாருங்கள், சஹாபாக்களை எடுத்து பாருங்கள். ஹதரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வின் பிரகாரம் 80 அன்சாரி சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களில் வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் கொஞ்சமாவது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களில் இருந்து வக்ஃப் செய்யாமல் உலகத்தை விட்டு போகவில்லை என்று சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்களும் நபியும் இந்த வக்ஃபுடைய அமலுக்காக எவ்வளவு தூரம் அவர்கள் முனைப்பாக இருந்திருக்கிறார்கள். ஏன்? இதுதான் உண்மையான வருமானம். நாங்கள் இன்று வருமானத்தை தேடுகிறோம், வருமானத்தை எதிர்பார்க்கிறோம். எல்லா வியாபாரிகளும், எல்லா உத்தியோகத்தர்களும், எல்லா வருமானம் உள்ளவர்களும் எந்த வழியில் லாபம் ஈட்டலாம் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். என்ன லாபம்? உலகத்தினுடைய கொஞ்சமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக, உலகத்தில் ஒரு வீடு கட்டுவதற்காக, உலகத்தில் ஒரு மாளிகை அமைப்பதற்காக, உலகத்தில் ஒரு 4 வாகனத்தை வாங்குவதற்காக எவ்வளவு பெரிய திட்டங்களை வகுக்கிறோம். இதே சொத்தும் செல்வமும் நாளை மறுமை நாளையில் எங்களுடைய மௌத்துக்கு பின்பே நாம் கபரிலே உலகத்தில் இருந்ததை விடவும் எத்தனையோ 100 வருடங்கள் கபரிலே நாம் வாழ இருக்கின்றோம். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல் இருந்ததே 63 வருடங்கள், இன்று கபரிலே 1400 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பூமிக்கு மேல இருந்தது 63 வருடங்கள், கபரில் 1400 வருடங்களுக்கு மேலாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது வக்ஃபுடைய அமலை ஹயாத்தாக்கியவர்கள் பூமிக்கு மேல் இருந்தது 62 அல்லது 63 ஆண்டுகள். இன்று அந்த சொத்தினுடைய நன்மையை 1400 வருடங்களுக்கு மேலாக கபரிலே சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால், உண்மையான ப்ராஃபிட் எதால் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ தல்ஹா தன்னுடைய பைரஹா என்ற அந்த தோட்டத்தை கொண்டு போய் சதகாவாக கொடுத்த போது சந்தோஷம் மேலிட்டினால் வஹ் வஹ் என்கிறார்கள். ஆம், பெரிய ஒரு காரியத்தை செய்து விட்டீர்கள். மூன்று முறை சொல்லுகிறார்கள், மிகவும் லாபம் ஈட்டும் ஒரு சொத்தை அடைந்து கொண்டீர்கள், லாபம் ஈட்டும் ஒரு சொத்தை அடைந்து கொண்டீர்கள். இந்த பைரஹா கியாமத்தினால் வரைக்கும் உனக்கு லாபத்தை ஈட்டி தர போகிறது என்று ஹஜ்ரத் அபூ தல்ஹாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் எமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை, பணத்தை, செல்வங்களை ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து பார்த்து நிரந்தர வருவாய் ஏற்படக்கூடிய வழிகளை எப்படி நாம் செய்யலாம் என்று ஒரு கணம் சிந்திப்போம் என்றால், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உலகத்தில் இருக்கும் அல்ல, எமது நாட்டில் வாழும் லட்சக்கணக்கான வசதி குறைந்த புக்கராக்கள், மிஸ்கீன்கள், இன்னும் எத்தனையோ மஸ்ஜிதுகள், இன்னும் எத்தனையோ மதரசாக்கள், இன்னும் எத்தனையோ பொது நிலையங்களுடைய நலன்கள் உலகத்தில் விருத்தி அடைவதற்கு, எமது நாட்டில் அது வளர்ந்து வருவதற்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை நிரந்தர காரணமாக ஆக்குவார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் காட்டி தந்திருக்கக்கூடிய, அவன் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல வழிகளின் மூலம் பூர்த்தியான நன்மைகளை அடைந்து மௌத்துக்கு பின்னால் நிரந்தர நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகிலும் வாழும் முஃமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பாயாக. முஸ்லிம்களுக்கு வந்திருக்கக்கூடிய துயரங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. இஸ்லாத்தினுடைய தீனுடைய இந்த காற்றை முழு உலக மக்களும் சுவாசித்து, முழு உலக மக்களும் இந்த தீனின் மூலம் ஹிதாயத்துடைய நேரான பாதையை அடைந்து சுவர்க்கவாதிகளாக மௌத்தாகும் வழியை நீ அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தருள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மேலான பாக்கியங்களை அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.